இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கையில் பழையவைகளை எல்லாம் கர்த்தர் ஒழித்துவிட்டு அவர்களை முற்றிலும் கர்த்தர் புதிதாக மாற்றுகிறார். இதுதான் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறோமா என்பதற்கு அடையாளம். பழையவைகள் ஒழிக்கப்பட்டு புதிதாக நாம் மாற்றப்படுகிறோம். மாற்றமே இல்லாமல் வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் எப்படி இருந்தீங்களோ அதே வாழ்க்கையை ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டும் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் அது கிறிஸ்தவம் அல்ல. முன்னால் என் கையில் பைபிள் இல்லை, இப்ப என் கையில் பைபிள் இருக்குது, அதுதான் வித்தியாசம்னா அது கிறிஸ்தவம் கிடையாது. முன்னால சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டேங்க, இப்ப ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரேன், இது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உங்கள் பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள், அவைகள் ஒழிக்கப்பட்டு புதிதாய் மாற வேண்டும். இதை கர்த்தர் ஒரே நாளில் செய்வது கிடையாது. நம் அவரிடத்திலே நெருங்கி வர 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 பழையவைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் ஒழிய ஆரம்பிக்கும், புதிதான காரியங்கள் நமக்குள் தோன்ற ஆரம்பிக்கும். அவருடைய சாயலாகத்தாமே நாம் மறுரூபம் அடைகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறேன், எந்த அளவுக்கு என் பழைய காரியங்கள் ஒழிந்திருக்கிறது, எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குரிய அவருக்குள் இருக்கிற புதிய தெய்வீக சுபாவங்கள் எனக்குள் எந்த அளவுக்கு உருவாகி இருக்கிறது. என் வாழ்க்கையை நான் பிரித்து பார்த்தால் எது மெஜாரிட்டி எது மைனாரிட்டி அதை நீங்க பார்க்கணும். கிறிஸ்டியன் லைஃப்ல கிறிஸ்துவின் சுபாவம் என்னை ஆக்கிரமித்து இருக்கிறது, எத்தனை பெர்சன்டேஜ் கிறிஸ்துவின் சுபாவம் எனக்குள் இருக்கிறது, எத்தனை பெர்சன்டேஜ் என்னுடைய பழைய ஜென்ம சுபாவம் எனக்குள் இருக்கிறது, அதை நம்ம யோசிக்கணும். இந்த உலகத்திலே எனக்குள் தோன்றின என்னுடைய உலகத்திலே எனக்குள் வந்த ஒரு ஜென்ம சுபாவம், எனக்குள் இருக்கிற ஒரு நேச்சர், ஒரு கேரக்டர், எந்த அளவுக்கு அது ஒழிக்கப்பட்டு எந்த அளவுக்கு கிறிஸ்துவுடைய நேச்சர் எனக்குள் உருவாகி இருக்கிறது, இதை நீங்க செக் பண்ணணும். ஒவ்வொரு நாளிலும் கிறிஸ்துவின் சுபாவம் அது பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய ஜென்ம சுபாவம் அது டிக்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஒரு நாள் அப்படி போக 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 கிறிஸ்துவின் வருகையில் நம்ம 100% ஆக நாம கிறிஸ்துவை போல் மாற்றப்பட்டு தேவ சமூகத்தில் இருக்க வைக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் எல்லாம் சுபாவ மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம், கிறிஸ்துவினுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள் வர வேண்டும். வேதத்தில் அதற்கு நிறைய ஆதார வசனங்கள் இருக்கிறது. ஒரு 2 வசனங்களை உங்களுக்கு ஆதாரம் காட்டிவிட்டு நான் செய்திக்குள் தொடர்ந்து கடந்து செல்ல விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:29 வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:29 வசனம்.
நம்முடைய குமாரன்
அநேக சகோதரருக்குள்ளே
முதற்பேறானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ
அவர்களை
தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு
முன்குறித்திருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேகருக்குள் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை, அதாவது முன்குறிக்கப்பட்டவர்கள் நம்மதான், எதற்காக அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை போல் நாம் இருப்பதற்காக பிதாவாகிய தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். இயேசுவை போல் மாறுவதற்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 1 யோவான் 3 எடுத்துக் கொள்ளுங்கள். 1 யோவான் 3 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். முதல் மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று
அழைக்கப்படுவதினாலே
பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே
நம்மையும் அறியவில்லை.
பிரியமானவர்களே,
இப்பொழுது
தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும்
அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே
நாம் அவரை தரிசிப்பதினால்
அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான்.
இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லப்படுகிறோம். இனி எவ்விதமா இருப்போம் தெரியலன்ற. ஆனாலும் ஒன்று மட்டும் யோவானுக்கு தெளிவா தெரியுது. அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவருக்கு ஒப்பா இருப்போம், அவரை போலவே இருப்போம். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாமும் அவரை போலவே இருப்போன்றார். இப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நாம் என்ன செய்வோம்? ஒவ்வொரு நாளிலும் நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளிலும் அவருடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள், கிறிஸ்துவை போல காரியங்கள் நமக்குள் வரும். அதான் முக்கியம். அதுக்குதான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு மிகவும் ஒரு பாசிட்டிவான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும், சில விஷயங்கள் உங்கள் இருதயத்தை சிந்திக்க வைக்கும். அதான் ரொம்ப காரியம். எப்படி ஆகிலும் நாம் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். ஆமென். அதுதான் தேவ சித்தம், கிறிஸ்துவை போல மாறணும். அதற்காகத்தான் என் பிதா என்னை அழைத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள். அதனாலதான் நான் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையிலே உலக சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் பெர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே இருக்கணும், தெய்வீக சுபாவங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஒரு நாள் அது சாச்சுரேட் ஆகணும். 100% நான் தேவரை, தேவ சமூகத்தில் கிறிஸ்துவை போல போய் நிற்க வேண்டும். ஆமென். சரி, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு காரியம், கிறிஸ்துவுக்குள் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்ன, என்ன காரியத்தை வைத்திருக்கிறார். மறுபடியும் எடுத்துக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2:14
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்ட பிறகு அவர்கள் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவ பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இப்படி கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நமக்கு நியமிக்கப்பட்ட காரியம் என்னன்னு பார்த்தா, எப்பொழுதும் கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எல்லா இடங்களிலேயும் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார். இது நம்ம உள்ளத்தில் ஆழமாய் பதிய வேண்டிய காரியம். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற, தெரியாமல் இருக்கிறார்கள் இந்த சத்தியத்தை. கிறிஸ்துவுக்குள் வந்து பல ஆண்டுகளானாலும் கூட வாழ்க்கையில் ஒரு தோல்வி அடைந்து விட்ட ஒரு நிலைமையில் அவருடைய சிந்தனை இருக்கிறது. வாழ்க்கையில் தோற்று போனவர்களாக காணப்படுகிறாங்க. ஜெயமில்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெயமில்லை, ஜெப வாழ்க்கையில ஜெயமில்லை, பரிசுத்த வாழ்க்கையில் ஜெயமில்லை, கர்த்தரை தேடுகிறதுல ஜெயமில்லை, சரீர ஆரோக்கியத்தில் ஜெயமில்லை, குடும்ப வாழ்க்கையில ஜெயமில்லை, ஏதோ ஒரு காரியத்தில் தோல்வி வேலையில தோல்வி, தொழில தோல்வி, எல்லாத்திலையும் தோல்வி, வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் தோல்வி அடைந்தது போல ஒரு மனநிலவிக்குள் தள்ளப்பட்டு சோர்ந்து போய் காணப்படுறான். ஒன்னு சொல்றேன், தேவ பிள்ளைகள் ஒருபோதும் துக்க முகத்தோடு சோர்வோடு கூட இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஒருவேளை ஒரு தேவ பிள்ளை துக்கமுகத்தோடு சோர்வோடு கூட இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த சரியான டிராக்ல அவங்க இல்லைன்றது அர்த்தம். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் வெற்றியை வைத்திருக்கிறார், எல்லா இடத்திலையும் கர்த்தர் வெற்றியை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வெற்றியின் மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில் இருக்கணும், அந்த வெற்றியின் காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். அது இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை நியமித்திருக்கிற அந்த சரியான பாதையிலே நீங்கள் இன்னும் முழுமையாய் வரவில்லை என்பதுதான் அர்த்தம். இதை இந்த வார்த்தை ஒரு அருமையான அறிக்கை. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி அறிக்கை செய்கிறார். தன்னுடைய பர்சனல் லைஃப், தன்னுடைய ஊழியத்தின் பாதை, அதை குறித்து அவர் வெளியரங்கமாக அறிக்கை செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கையில் எப்பொழுதும் எனக்கு வெற்றி, எல்லா இடத்திலேயும் எனக்கு வெற்றி, எவ்வளவு நல்லா இருக்குல்ல. என் வாழ்க்கையில் எப்பொழுதும் எனக்கு வெற்றி, எல்லா இடத்திலேயும் எனக்கு வெற்றி. யாருங்க இதை பிராமிஸ் பண்ணுவா? இன்னைக்கு உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கிறது, மார்க்கங்கள் இருக்கிறது, எந்த மதமும் எந்த மார்க்கமும் அதை பின்பற்றுகிற நபருக்கு உனக்கு எப்பவுமே வெற்றி, எல்லா இடத்திலும் வெற்றி என்று எந்த மதமும் எந்த மார்க்கமும் யாருக்கும் பிராமிஸ் கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த மார்க்கத்தை உண்டு பண்ணினவர்களே தோல்வியடைந்தவர்கள், வாழ்க்கையில் தோற்று போனவர்கள், அவருடைய காரியங்களே தோல்வி அடைந்த வாழ்க்கை. அதனால் அவங்க பிராமிஸ் பண்ண முடியாது. எல்லாம் ஏட்டு சுரக்காய்னு சொல்றது போல எழுத்துலதான் இருக்குமே தவிர வாழ்க்கைக்கு வராது. ஆனால் நம்முடைய வேதத்தை நம் கரத்தில் கொடுத்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் வெற்றி பெற்றவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் எந்த இடத்திலும் அவர் தோற்று போனவர் அல்ல. என்னைக்கும் அவர் தோற்று போல. இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் வாழ்ந்த காலத்திலும் சரி, எந்த ஒரு சின்ன விஷயத்திலும் அவர் தோற்று போகவில்லை. அவர் வாழ்க்கை முழுவதும் வெற்றி. ஆகையால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கும் நான் தெளிவா சொல்றேன், உங்களால் நம்ப முடிஞ்சாலும் சரி, நம்ப முடியலனாலும் சரி, விசுவாசிக்க முடிஞ்சாலும் சரி, விசுவாசிக்க முடியலனாலும் சரி, இதுதான் சத்தியம். ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடத்திலேயும் வெற்றி, இதுதான் உண்மை. வேதத்தில் எழுதப்பட்ட இந்த வசனம் உண்மை, இதுதான் நடக்கும். இது சரியாய் புரிந்து கொண்டால் கண்டிப்பாய் அது நிறைவேறும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் சரியான பாதையில் உங்களை கொண்டு போவார். சரி, இது எப்படி என்பதை குறித்து உங்களுக்கு நான் சில காரியங்களை பின்னால சொல்றேன். இந்த தோல்வி எது, வெற்றி எது என்பதை முதலாவது நம்ம வாழ்க்கையில அடிப்படையில் சில காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு எது வெற்றி எது தோல்வின்றதை பல நேரத்தில் தெரியறது கிடையாது. ஒரு சின்ன காரியம் நீங்க நினைக்கிறீங்க, அந்த காரியம் உங்களுக்கு செய்ய முடியலனா தோத்து போயிட்டு தான் நினைக்கிறீங்க. ஒரு காரியத்தை எடுக்கிறீங்க, அது பாதியிலே நின்னு போச்சுன்னா உடனே உங்க வாழ்க்கையில தோத்து போயிட்டு தான் நீங்க நினைக்கிறீங்க. கிடையாது, அப்படி அல்ல. வெற்றி என்பது என்னங்கிறது உங்களுக்கு பேசிக்கா தெரியும், தோல்வினா என்னன்றது உங்களுக்கு தெரியணும். அதை தெரிந்தால்தான் நீங்கள் தொடர்ந்து உற்சாகத்தோடு கிறிஸ்துவை பின்பற்ற முடியும். இப்போ உங்களுக்கு அதற்கு இன்னொரு அருமையான பவுல் சொன்ன ஒரு அறிக்கையை இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:36-39 உள்ள வேத வசனங்களை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:36-39.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு,
கிறிஸ்துவின் அன்பை விட்டு
நம்மை பிரிப்பவன் யார்,
நம்மை பிரிப்பவன் யார்,
உபத்திரவமோ,
உபத்திரவமோ,
வியாகுலமோ,
வியாகுலமோ,
துன்பமோ,
துன்பமோ,
பசியோ,
பசியோ,
நிர்வாணமோ,
நிர்வாணமோ,
நாசமோசமோ,
நாசமோசமோ,
பட்டயமோ,
பட்டயமோ,
இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே,
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இங்க ஒரு 7 காரியத்தை பட்டியல் போடுறார். உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, பட்டயம், நிர்வாணம், நாசமோசம், இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா போதும், ஐயோ என் வாழ்க்கையே போச்சுங்கிறோம். ஒரு சின்ன உபத்திரம் வந்துருச்சுன்னா ஐயோ என் வாழ்க்கையே போச்சு. ஒரு சின்ன வியாகுலப்படுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா ஐயோ என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்கிறோம். ஒரு சின்ன குறைவு வந்துருச்சுன்னா ஆண்டவர் எனக்கு என்னத்தை செஞ்சாரே, வாழ்க்கையே தோத்து போயிட்டு கிறிஸ்துவுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? இங்கே பவுல் என்ன சொல்றாரு கவனிங்க, உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, பட்டயம், நிர்வாணம், நாசமோசம், ஏழு விஷயத்தை சொல்லிட்டு நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே இது எல்லாத்தையுமே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமேங்கிறார். அப்ப இந்த ஏழு விதமான பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் எது வந்தாலும் அது தோல்வி கிடையாதுங்கிறாரு. முதல்ல தோல்வினா என்னன்னு தெரியணும். இது எதுவுமே தோல்வி கிடையாது, இது வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவமே தவிர இது தோல்வி கிடையாது. இந்த ஏழு காரியங்களும் நம்ம வாழ்க்கையில சம்பவமா இல்லாம இருக்கலாம், ஆனா பவுலுடைய வாழ்க்கையிலே இந்த ஏழு காரியங்களுமே அவருக்கு சம்பவங்களா இருந்தது, வாழ்க்கை அனுபவமா இருந்துச்சு. இந்த ஏழு காரியங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில அவர் அனுபவத்தில் இருந்தும் நான் தோக்கலங்கிறார். அப்ப தோல்விதான் என்ன? அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசி.
மரணமானாலும் ஜீவனானாலும்
தேவதூதர்களானாலும்
அதிகாரங்களானாலும்
வல்லமைகளானாலும்
நிகழ்காரியங்களானாலும்
வரும் காரியங்களானாலும்
உயர்வானாலும்
தாழ்வானாலும்
வேறெந்த சிருஷ்டியானாலும்
நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள
தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று
நிச்சயித்திருக்கிறேன். இங்க தோல்வி என்பது என்ன? உயர்வு வந்தாலும் சரி, தாழ்வு வந்தாலும் சரி, தேவதூதர் வந்தாலும் சரி, மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, எது வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே எங்களை பிரிக்க முடியாதுங்கிறார். அப்படின்னா இங்க தோல்வின் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருவன் கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பை விட்டு பிரிக்கப்பட்டு ஆண்டவரை நேசிக்கிற இருதயத்தை இழந்து அவன் உலகத்தோடு ஒத்து போகிறான், கர்த்தரை விட்டு தூரம் போகிறான் என்றால் அதுதான் அவன் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி. அதுதான் தோல்வி. இந்த உலகத்தில் பிரச்சனை என்பது தோல்வி அல்ல, இந்த உலகத்தில் உபத்திரவம் என்பது தோல்வி அல்ல, இந்த உலகத்தில் ஒரு சின்ன நஷ்டங்கிறது தோல்வி அல்ல, இந்த உலகத்தில் ஒரு சின்ன பாடுகள் தோல்வி அல்ல, ஒரு சின்ன குறைச்சல் வந்தால் அது தோல்வி அல்ல. இதெல்லாம் நம்ம தோல்வின்னு நினைக்கிறோம், இதுக்கு பேர் தோல்வி கிடையாது. கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த அன்பை விட்டு நம்முடைய வாழ்க்கை எங்கே பிரிக்கப்படுகிறதோ அங்கேதான் நாம் தோற்று போயிருக்கிறோம் என்று அர்த்தம். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பேரில் உங்களுக்கு ஆழமான ஒரு அன்பு இருக்கும் என்றால் நீங்கள் ஜெயித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லாமே நமக்கு ஃபேவரா இருந்து ஆண்டவர் மேல் நமக்கு அன்பு இல்லைன்னா அவன் தான் தோற்று போனவன். ஆனால் ஆண்டவர் மேல் ஒரு ஆழமான அன்பு வைத்து ஆண்டவரோடு கூட இருக்கிறவன், அவனுக்கு இந்த உலகத்தில் இப்படியே அப்படியும் ஏற்ற தாழ்வுகள் வரலாம், அவன் தோற்று போனவன் அல்ல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று இழப்பு இருக்கலாம், உங்க குடும்ப வாழ்க்கை இழப்பா இருக்கலாம், பண விஷயத்தில் இழப்பா இருக்கலாம், உங்கள் ஆரோக்கியத்தில் சில இழப்பு இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சில காரியங்கள் குறைவு இருக்கலாம். இதை தோல்வி நினைக்காதீங்க, இவைகள் வெற்றியின் படிகளாகத்தான் கர்த்தர் அவக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இவைகள் ஒண்ணுமே நமக்கு தோல்வி. இன்னைக்கு லைஃப் நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க, பிரச்சனைகள் போராட்டங்கள் தான் நம்மை கிறிஸ்துவுக்கு நேராய் நம்மை வழி நடத்தியது, குறைவுகளும் பலவிதமான சோதனைகளும் தான் நம்மை கிறிஸ்துவுக்கு நேராய் கொண்டு வந்தது. அவைகள் தோல்வி அல்ல, கிறிஸ்துவுக்குள் நாம் வருவதற்கு முதல் படி எடுத்து வைப்பதற்கு அதுதான் நமக்கு உதவியா இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை எல்லா விதத்திலையும் நம்மை அப்படியே ஆசீர்வதிச்சு நம்ம நினைக்கிறபடி எல்லாம் நம்மை அவர் நடத்தினார் வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக நாம் கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பை விட்டு நம்ம பிரிஞ்சு போயிடுவோம். தெரியுமா, நம்ம நினைக்கிறதெல்லாம் அவர் செஞ்சு, கேட்கறதெல்லாம் கொடுத்து, செய்யறதெல்லாம் அப்படியே வாய்க்க பண்ணி, நம்மளை அப்படியே சந்தோஷமாய் சுகபோகமாய் அவர் நம்மை நடத்தினார்னா ரொம்ப சீக்கிரத்தில் கர்த்தரை விட்டு நம்ம தூரம் போயிடும், வாழ்க்கை தோல்வியா போய் முடிச்சிடும். ஆண்டவருக்கு யாருக்கு எதை கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் எல்லாம் கரெக்டா அவருக்கு தெரியும். யார் யாருக்கு எதை எப்படி எந்த விதத்துல எந்த நேரத்தில் எப்படி கொடுக்கலாம் எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து ஆண்டவர் நம்மை பக்குவப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் இவன் ஸ்டாண்டர்டா நிப்பானு பாக்குற தைரியமா கொடுப்பார். இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாலே இவன் உலகத்துக்கு பின்னால் ஓடிடுவனா கொடுக்க மாட்டார். அவரே கொடுத்து நம்மளை கெடுக்க மாட்டார். தெரியுமா, அவரே கொடுத்து நம்மளை கெடுக்க மாட்டார். நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் இதுல நமக்கு ஒண்ணு நல்லா தெரியணும். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிற என்ன, லைஃப் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனா ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகணும் நம்ம நினைக்கிறது கிடையாது. இந்த கான்செப்ட் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு லைஃப் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னு ஆசை, பணத்துல நான் அமோகமா இருக்கணும்னு ஆசை, பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆசை, இதை வாங்கணும் அதை வாங்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாம் ஆசையும் இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதற்கு ஆசை இல்லை. ஆண்டவர் இந்த காரியத்தில் அழகாக நம்மளை நடத்துறாரு. இந்த உலக ஆசைகளிலே நம்மை நிறைத்து வைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இருக்கிறதுனால கர்த்தர் அதை நமக்கு செய்யறதில்லை. ஆண்டவர் ரெண்டையுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்றாரு. அதற்கு வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது, படிக்க வேண்டாம், நானே சொல்லிட்டே போறேன். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு நன்மையும் குறைவு படாதுங்கிறார். மத்தேயு 6:33 சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உலக காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுங்கிறார். 3 யோவான் 2 வசனத்தில் சொல்லுகிறார், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். வசனங்களை பாருங்க என்ன சொல்லுது, உன்னுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணு, உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் நான் பார்த்துக்கிறேங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணாமல் உலகத்தரமாட்டு நமக்கு உயரணும்னு நம்ம நினைக்கிறோம். நடக்கவே நடக்காது. ஒருவேளை நீங்க விரும்புகிறபடி கர்த்தர் கொடுப்பாரானால் நீங்க பரலோகத்துக்கு வரவே முடியாது. அதனாலதான் கர்த்தர் ரெண்டையும் ஈக்குவலா வச்சிட்டாரு. இதை நீ கட்டி எழுப்பிட்டே, இதுல நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, இதை நீ கவனிக்க வேண்டியதுல தானா நடக்குங்கிற தானா ஆசீர்வதி. இன்னைக்கு நிறைய பேர் உலக ஆசீர்வாதத்தை தேடி தேடி கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்ன, ஸ்பிரிச்சுவல் லைஃபை விட்டுட்டு மெட்டீரியல் லைஃப் தான் ஃபாலோ பண்ண பாக்குறாங்க. நடக்காது நடக்காது. ஏன்னா ஆண்டவர் அப்படி செஞ்சா நம்ம வந்து பரலோகத்துக்கு வர முடியாது. அதனாலதான் ரெண்டையும் ஒன்றோடு ஒன்றை இணைச்சு வச்சுட்டாரு. இதை நீ செஞ்சினா இது தானா நடக்கும்ட்டார். நீ கேட்கவே வேண்டாம், நான் நடத்துவேன். என்னுடைய வாழ்க்கையை நான் தைரியமா சொல்லுவேன், அனுபவத்தில் சொல்லுவேன். நான் மெட்டீரியல் காரியத்துக்கு உலக காரியத்திற்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ குடும்பத்திற்கோ மட்டுமல்ல சபைக்குரிய காரியத்துக்கு கூட சொல்றேன், எதுக்குமே நான் ஜெபிக்கிறது கிடையாது. நான் ஓபனா சொல்றேன், சபையில கூட இது வேணும் அது வேணும் எதுக்குமே நான் ஜெபிக்கிறது கிடையாது. இந்த சபையில ஏசி போட்டது எல்லாம் நான் ஜெபிக்கல, ஒண்ணுமே ஜெபிக்கல. இந்த சபை கட்டினது நான் ஜெபிக்கல, ஓபனா சொல்றேன், சபை கட்டினது நான் ஜெபிக்கல, ஏசி போட்டது ஜெபிக்கல, கேமரா வாங்கினது ஜெபிக்கல, எதுக்குமே நான் ஜெபிக்கல. மனசுல திடீர்னு ஒரு பிளாஷ், ஒரு எண்ணம் வரும், இந்த எண்ணம் ஏன் வந்துச்சு எனக்கே தெரியாது. சீக்கிரத்துல தானே நடந்திருக்கும், எங்கிருந்தோ வருவாங்க, நம்ம சொல்லியே இருக்க மாட்டோம், தானா வந்து கொடுப்பாங்க. தெரியுமா, என்னால சொல்ல முடியும், தைரியமா சொல்ல முடியும். வெயில் அப்படியே உஷ்ணமா இருக்குதே அப்படி மனசுல உடல் நினைச்சோம், அப்போ ஒரு ஏசி இவ்வளவு போட்டா நல்லா இருக்கும் மனசுல தான் ஒரு தாட். இங்க இருக்கிற விசுவாசி நான் எல்லாரும் ஆளை சொல்ல நான் விரும்பல. ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, எங்க வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க. நாங்க வீட்டுக்கு வந்தோடனே பசங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்க போறோம், அதுக்காக உங்களை கூப்பிட்டோம். நாங்க வீட்டுக்கு போனா வீட்டில் ஹாலில் பெரிய பெரிய டப்பா டப்பாவா இருந்துச்சு, எதுவும் வீட்டில் ஏதாவது அரேஞ்ச் பண்ணாங்கன்னு நினைச்சு. முடிச்ச உடனே இது சர்ச்சுக்கு பாஸ்ட், நாங்க என்னன்னு பார்த்தா பெரிய ஏசி யூனிட் அங்கதான் இருக்கு. உடனே கூட இது மாட்டோம், சரி இவ்வளவு பெரிய ஹால் கொண்டு எப்படி பார்த்தோம். அடுத்த சில நாட்கள்லயே மடமண்டிக்கு 2 ஏசிக்கு நாங்க யாருக்கு சொல்லவும் இல்லை, ஒண்ணு செய்யல, ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு, போட்டாச்சு. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இது போல எந்தெந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு சொல்றேன், கேட்க வேண்டியதுல கத்தரை தேடினால் போதும் எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு நான் சாட்சியா சொல்றேன், கத்தரை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க, உங்கள் ஆத்மாவை கத்தருக்கு நேராக்குங்கள், உங்க வாழ்க்கை சகல விதத்திலையும் ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். வெற்றியின் ரகசியம் எங்கேதான்? கர்த்தரை தேடுகிறதுல இருக்கிறது. அதான் பவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்தது, ஆனாலும் கர்த்தரை சின்சியரா தேடினாரு. அதனால அவர் தைரியமா சொல்றாரு, வெற்றி வாழ்க்கையில வெற்றி, எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடத்திலையும் வெற்றி. அதான் சாட்சி. இப்ப பவுலுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் இன்டீரியர் கொஞ்சம் உங்களை நடத்தி இருப்ப உங்களுக்கு காட்ட போறேன். அவருடைய வாழ்க்கையிலே எப்படி அந்த எப்படி எல்லா இடத்துலையும் வெற்றி எப்பொழுதும் வெற்றின்னு சொல்றார். அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு கடினமான ஒரு பாதையை காட்டுற, அந்த பாதையில அவர் எப்படி கர்த்தரை வெற்றி சிறக்க பண்றாங்கிறதுக்கு ஒரு சின்ன நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். எடுத்துக்கொள்வோம், அப்போஸ்தல நடபடிகள் 16 அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகள் 16:12-14 மூன்று வசனங்களை மட்டும் வாசிக்க.
அங்கே இருந்து மக்கெதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய்
ஆற்றின் அருகே
வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம்.
அப்பொழுது
சியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி
கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பவுலுடைய வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு ஜெப மனுஷன், கர்த்தரை தேடுகிறதில் ஜெபிக்கிறதில் கவனமாயிருந்த ஒரு மனுஷன். இப்பொழுது இங்கே மக்கோதனிய தேசத்திற்கு ஒற்றி இருக்கிற தலைமையான ரோமர்கள் குடியிருக்கிற பிலிப்பி என்கிற ஒரு பட்டணத்துக்கு வந்து சில நாள் தங்கியிருந்தார். அந்த சில நாள் தங்கியிருக்கும் பொழுது கூட அங்கே ஜெபிப்பதற்கு ஒரு நல்ல இடத்தை அவர் செலக்ட் பண்ணார். பவுலுடைய வாழ்க்கையில் பிரதானமே ஜெபம் தான். ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்தை செலக்ட் பண்ணார். அது என்னன்னா ஒரு ஆற்றங்கரை ஓரம், அங்க அமைதியா இருந்திருக்கிறது, ஜனங்கள் இடமாட்டம் இல்லாமல் அமைதியா இருந்திருக்கு. அதனாலே வழக்கமாய் அந்த பட்டணத்தில் இருக்கும் பொழுது தினமும் அங்க போய் ஜெபிக்கிற ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தினாங்க. பவுலும் அவருடைய உடன் ஊழிய காரணமாக இருக்கிற சீலா என்கிறவனும் சேர்ந்து அந்த இடத்துல போய் டெய்லி ஜெபிக்கிறது வழக்கம். இப்படி இவர்கள் ஜெபிக்க போகும்பொழுது அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் சில பெண்கள் அங்கே வந்து இருந்திருக்கிறாங்க. வந்து ஏதோ கதை பேசிட்டு இருந்தாங்களோ தெரியல, என்ன பண்ணாங்களோ தெரியல, அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து பெண்கள் கூட்டம் அவன் இருந்துட்டு அப்படி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே பவுலும் சீலாவும் ஜெபிக்க போகிறவர்கள் அந்த பெண்களிடத்திலே கர்த்தரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல லீதியாள் என்ற பெயர் கொண்ட ஒரு பெண் இருக்கிறாள். அவள் நல்ல வசதியானவள், பெரிய வியாபாரி, நல்ல பிசினஸ் விமன், அவள் ரத்தாம்பரம் விற்கிறவள், நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு பெண். அவளுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். அவள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இவர்கள் செபிக்க போற இடத்துல கர்த்தரை அறியாது இருக்கிற சிலரை பார்த்த உடனே இயேசுவை சொல்றாங்க. ஒண்ணு நல்லா கவனிங்க, தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில இது ரொம்ப இருக்க வேண்டிய விஷயம். நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு போறீங்க, உங்க வாழ்க்கையில வெற்றி எங்க ஆரம்பிக்குதுன்றது முதல் படி நான் சொல்றேன். நீங்க வேலைக்கு போறீங்க, வேலையை மட்டும் பார்க்காதீங்க. கடைக்கு போறீங்க, கடையை மட்டும் பார்க்காதீங்க. யாரோ ஒருத்தரோட பேசுறீங்க, சொந்த காரியத்தை மட்டும் பேசுறது பார்க்காதீங்க. அந்த நபர் கிறிஸ்துவை அறியாத ஒரு நபராக இருந்தால் அந்த நபருக்கு நீங்கள் கிறிஸ்துவை சொல்ல வேண்டும். சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு என்று 2 தீமோத்தேயு 4:2 சொல்லுகிறது. இவங்க ஜெபிக்க போனாங்க, ஆனால் அந்த இடத்துல கர்த்தரை அறியாத சில பெண்கள் உட்கார்ந்துட்டு பார்த்த உடனே அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பேசினார்கள். அந்த இடத்திலே அநேக பெண்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அதுல முக்கியமான ஒரு பெண் லீதியாள். இந்த லீதியாள் பார்க்கிறார். இவங்க இந்த பவுல் மூலமாகவும் சீலா மூலமாகவும் தனக்கு சுவிசேஷம் கிடைத்து தான் ரட்சிக்கப்பட்டோன்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய ரட்சிப்புக்காக அவள் சந்தோஷப்பட்டு அவளிடத்துல ஒரு நல்ல விண்ணப்பம் என்றான். வாசிக்கலாம் 15 வசனத்தை வாசிக்கலாம்.
அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு
அவள் எங்களை நோக்கி
நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று
எண்ணினால்
என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று
எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அவளுக்கு ஒரே சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். தன்னை ரட்சிப்புக்குள் நடத்துற அந்த ஊழியக்காரர்கள் தன் வீட்டில் வந்து தங்கி இருக்கணும், அவர்களை பராமரிக்கணும், அவங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வசதிகளை கொடுத்து அவங்களை விசாரிக்கணும்னு சொல்லி அவளுக்கு ஒரே ஆவல் வந்தது. உடனே அவங்கள பார்த்து கேட்கிறா, நான் உண்மையிலேயே கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், கர்த்தருக்காய் வாழ்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா தயவு செய்து எங்க வீட்டில் வந்து தங்கிடுங்கன்னு கேட்கிறா. எங்க வீட்டுக்கு வரணும், எங்க வீட்டில் தங்கி இருக்கணும். உடனே இவங்களும் பாக்குறாங்க, சார் இவ்வளவு வாஞ்சையோடு உண்மையா தாகத்தோடு கூப்பிடுகிறாளே, இவ வீட்டுக்கு நம்ம போவோம் என்று சொல்லி போய் அவங்க வீட்டுல போய் தங்கி இருக்கிறாங்க. இந்த லீதியான் வீட்டிலே அவள் தங்கி இருக்கும் பொழுது இவர்களுக்கு எண்ணமெல்லாம் ஜெபம். லீதியாள் வீட்டில் தங்கி இருக்கிறாங்க, ஆனால் இவங்களுடைய ஜெபிக்கிற இடமோ அந்த ஆற்றங்கரை. தினந்தோறும் அந்த ஆற்றங்கரைக்கு போய் ஜெபிக்கிறது வழக்கம். தங்கறதுக்கு தங்குறாங்க, டெய்லி அந்த ஆற்றங்கரைக்கு போய் ஜெபிக்கிறாங்க. தினமும் இது நடந்துட்டே இருக்குது. இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்க டெய்லி போகும்பொழுது ஒரு விஷயம் நடக்குது. அடுத்த வசனம் 16 வசனத்துல வாசிக்கலாம். 16-18 வரைக்கும் வாசிக்கலாம்.
நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்ப்பட்டாள்.
அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து
இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு
திரும்பி பார்த்து
நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று
அந்த ஆவியுடனே சொன்னான்.
அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. பவுலும் சீலாவும் தினந்தோறும் இந்த லீதியாளுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு ஜெபிக்கிறதற்கு அந்த ஆற்றங்கரைக்கு போறாங்க. இப்படி அவர்கள் போகும் பொழுது ஒரு பெண், அவளுக்குள் ஒரு குறி சொல்லுகிற ஒரு ஆவி இருக்கிறது. இவளை குறி சொல்ல வைத்து அதனால் அநேக ஜனங்களை குறி கேட்க வைத்து அதற்கு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கூட்ட ஜனங்கள், ஒரு நல்ல பிசினஸ் அங்க நடந்துட்டு இருக்குது. இந்த பெண்ணை வைத்து குறி சொல்ல வைத்து நல்ல ஏராளமான வருமானம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த குறி சொல்லுகிறதான அந்த பெண் பவுலும் சீலாவும் தினந்தோறும் அந்த வழியை நடந்து போகும் பொழுது அவர்களுக்கு பின்னாக வந்து சொல்லுகிறாள். நல்ல வார்த்தை தான் சொல்றாள். இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு தெரியப்படுத்துகிறவர்கள் சொன்னார். கரெக்டான வார்த்தை தான் சொன்னார். பிசாசு பல நேரத்தில் கரெக்டா சொல்லும் சில விஷயங்கள். திரும்ப திரும்ப தினமும் இதை சொல்லுகிறாள். பவுல் ஒரு நாள் கண்டுக்காம போறான், அடுத்த நாள் சொல்றான் கண்டுக்காம போறான். திரும்பி திரும்பி தினமும் இது நடந்துட்டே இருக்குது. ஒரு நாள் பவுலுக்கு இரிட்டேட் ஆயிட்டான். என்ன இந்த பிசாசு நமக்கு பின்னால இந்த பெண் வந்து இப்படி சொல்லிட்டே இருக்குது, நம்ம பாட்டுக்கு போனாலும் இது நம்ம பின்னால வந்து பேசிட்டே இருக்குது. திரும்பி பார்த்தான், இயேசுவி நாமத்தில் போ அப்படின்னா பொத்து கொடுத்து போயிடுச்சு. பிசாசு ஓடி போயிடுச்சு. நான் சொல்றேன், பிசாசுகள் எல்லாம் அறிந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்காக நாம் இருக்கும் பொழுது, ஜெப வாழ்க்கையில் நம்ம கவனமா இருக்கும் பொழுது, கர்த்தரை தேடுதல் கவனமா இருக்கும் பொழுது, நம்முடைய லைஃப் பிசாசுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கும். தெரியுமா, உங்களுடைய வாழ்க்கை பிசாசுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் வெற்றியை தருகிறார் என்றால் அவங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கணும். அங்கதான் அங்க வெற்றி இருக்குது. நான் ஒரு உண்மையைக்காக சொல்ல, ஒரு விஷயத்துக்காக நான் சொல்றேன் இந்த காரியத்தை. உங்களுடைய வாழ்க்கையில கத்தரோடு நீங்க அவ்வளவு நெருங்கி இருக்கணும். நேற்று தினத்தில் நீங்க ஆழ்வார்த்தன் நகர் என்ற இடத்துல ஒரு ஜீசஸ் கால்ஸ் மூலமாய் நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு நான் போய் பிரசங்கிக்க போயிருந்தேன். அந்த கூட்டம் முடிந்த பிறகு அநேகர் ஜெபிக்க வந்தான். அப்படி ஜெபிக்க வரும் பொழுது ஒரு பெண் கடைசியை வந்து ஜெபிக்க வந்தான். அங்க இருந்து பார்த்து சிஸ்டர் படி இருக்கிறாங்க. அப்படி ஜெபிக்க வந்த பொழுது அந்த பெண் அவங்க வந்து ஒரு நர்ஸ் ஜெபிக்க வந்தபோது அந்த இடத்துல கடைசியாக ஜெபிக்க வந்தாங்க. அந்த சிஸ்டர் வந்து ஒரு நர்ஸ், அவங்க விஜய் ஹாஸ்பிட்டல் நர்ஸ். இப்படி வந்தபோது முன்னால வந்து நின்ன உடனே அவங்க அப்படியே தடுமாற ஆரம்பிச்சாங்க. பேச நினைக்கிறாங்க, வாய் வரமாட்டேங்குது, வார்த்தை வரமாட்டேங்குது, கழுத்து ஏதோ நெரிக்குதுங்கிறாங்க, உடம்பெல்லாம் நடுங்குது, அவங்களுக்கு காலை ஏதோ ஒன்று இழுக்குது. முன்னால வந்து நின்றுட்டு அப்படியே தடுமாறிட்டு நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் நல்ல விசுவாசியாக முதல் வரிசையில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ஜெபிக்கிறதுக்கு எனக்கு கூட நின்ற ஒன்று அப்படியே தடுமாறிட்டு ஆடுறாங்க. அவங்ககிட்ட நான் பேச்சு கொடுத்த என்ன விஷயம், உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கிறேன் சொல்றதுக்கு அவங்களுக்கு முடியல, வாய் திறக்கிறாங்க சொல்ல முடியல, தடுமாறி சொல்றாங்க. நான் 5 வருஷம் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் எத்தனையோ பேருட்ட நான் ஜெபிக்க போயிருக்கேன், எனக்கு எதுவுமே ஆனதில்லை, ஆனா இங்க உங்களுக்கு முன்னால வந்து என்னால் நிக்க முடியல. உங்களுக்கு முன்னால வந்து நிக்கும் போது எனக்கு இதுவரைக்கும் எங்கேயுமே எனக்கு அப்படி ஆனதில்லை, இங்க உங்களுக்கு முன்னால வந்து என்னால் நிக்கவே முடியல, உடம்பு நடுங்குது, கழுத்தை ஏதோ எரிக்கிற மாதிரி இருக்குது, காலை ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு உங்க முன்னாலேயே பக்கத்திலே வந்து நிக்க முடியல. நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிட், 5 வருஷமா இவர் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க எனக்கு எந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆனது கிடையாது, எத்தனையோ பேர் எனக்கு ஜெபிச்சிருக்கிறாங்க, எந்த டிஸ்டர்ப் ஆனது கிடையாது, ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல என்னால் உங்களுக்கு மேல நிக்க முடியல, அவங்க அப்படியே தடுமாறாங்க. சொன்ன உடனே ஒரு ஜெபம் உடனே பொத்துன்னு போய் கீழே விழுந்தாங்க. ஒன்று சொல்லுகிறேன், நமக்குள் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும் என்றால் நம்ம யாருக்கும் ஜெபிக்க கூட வேணாம், நம்ம போய் நின்று நம்ம பக்கத்தில் வர பிசாசு டிஸ்டர்ப் ஆகும். நேற்று நடந்த உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எத்தனையோ என்னால சொல்ல முடியும். நம்ம ஜெபிக்க வேணாம், நம்ம போய் நின்னாலே நம்ம பக்கத்தில் பிசாசு பிடிச்ச வந்து அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க. இது பவுலுக்கு மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் இது சாத்தியம். கர்த்தரை சின்சியரா தேடினீங்கன்னா, ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கும் என்றால், தாகத்தோடு கர்த்தரை தேடுவீர்கள் என்றால், நீங்க எங்க போய் நின்னால் அந்த இடத்துல உங்கள் அபிஷேகம் உங்களை சுத்திலும் இருக்கிற பிசாசுல டிஸ்டர்ப் பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும், கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணும். பவுலும் சீலாவும் ஜெபிக்கிறவர்கள் போறாங்க, பிசாசு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இவங்க அதை ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணல, அதுவே டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. திரும்ப திரும்பி சொல்லுது, கடைசியில இருட்டா இயேசுவின் நாமத்தில் போனா போயிடுச்சு. போன உடனே இப்பொழுது அந்த பெண்ணால் குறி சொல்ல முடியவில்லை, வருமானம் நின்று போச்சு. உடனே அந்த குறி சொல்ல வைத்து பணம் சம்பாதித்தவங்க பார்த்தாங்க, இவங்க துரத்துனதுனால கடைசியில நம்ம பிழப்பு கெட்டு போச்சு. பவுல் மேல ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்த வசனத்துல வாசிக்கலாம், 18-19 வாசிக்கலாம்.
அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தை நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம்
ஏற்றுக்கொள்ளவும்
அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள்
கூட்டம் கூடி
அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள்.
அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று
அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து
அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பவுலும் சீலாவும் என்ன தப்பு பண்ணாங்க? இந்த குறி சொல்லுகிற ஆதியை இவங்க தேடி போய் துரத்துனாங்களா? இவங்களாகவே போய் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? ஒண்ணுமே பண்ணல. இவங்க வழியில இவங்க போனாங்க, இவங்க பாட்டுக்கு ஜெபிக்க போனாங்க. இந்த ஆவிதான் டிஸ்டர்ப் ஆகி இவர்களிடத்துல வந்து பேச ஆரம்பித்தது, இவர்களை குறித்து பேச ஆரம்பித்தது. இது தொடர்ந்து நடந்ததுனாலே ஒரு நாள் எரிச்சல் அடைந்து பிசாசை துரத்திட்டான். அவ்வளவுதான் நடந்தது. இந்த பெண்ணை வைத்து ஆதாயம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய வருமானம் போய்விட்டதுனால இவங்க போய் அதிகாரிகளிடத்தில் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க. ஏற்கனவே அந்த 12 வசனத்தில் பார்த்தோம், அது ரோமர் குடியேறின பட்டணம் என்று போட்டிருக்கு. ரோமர் ஜனங்கள் நிறைய பேர் குடியிருந்த பட்டணம் தான் பிலிப்பி ஜனம் பட்டணம். இப்ப இவங்க போய் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரோமர்கள். ரோமர்கள் யாரு கேட்டீங்கன்னா, விக்கிரக ஆராதனை செய்யறவங்க. இங்க இருக்கிற பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ரோமர்கள். ஆனால் இவர்கள் வந்து இந்த விக்கிரக ஆராதனைக்கு மாறாக வேறொரு உபதேசத்தை கொடுத்து இந்த ஊருக்குள்ளே ஒரு கலகம் பண்றாங்க என்று சொல்லி இவர்களை குறித்து ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவர்களை சிக்க வைத்து விட்டார்கள். இவங்க கலகம் பண்ணல, பம்புக்கு வந்த ஒரு அசுத்தாவியை தான் துரத்துறாங்க, ஒரு தப்பும் பண்ணல. ஆனா ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு விரோதமாய் கொடுக்கப்பட்டு அதிகாரிங்க பார்த்தாங்க, அங்க ரோமர்கள் நிறைய பேர் இருக்கிற இடம், அதனால அவங்கள தான் பிளீஸ் பண்ணணும் என்று சொல்லி விசாரணையே பண்ணல. நீங்க ஏன் துரத்துனீங்க, என்ன நடந்துச்சு, எந்த விசாரணையும் பண்ணல. ஏன்னா அந்த இடத்துல மெஜாரிட்டி ரோமன்ஸ் இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு ஃபேவராக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அதிகாரிகளும் என்ன செய்யறாங்க, இவங்களை அடிங்க, இவங்களுடைய டிரெஸ் எல்லாம் அடிச்சு கிழிச்சு போடுங்க, இவங்களை அடிங்க, நல்லா அடிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டாங்க. வந்த ஜனங்க, அந்த கோபத்தோடு இருந்தவங்க, அந்த பெண்ணை வைத்து வியாபாரம் பண்ணினவங்க, குறி சொல்ல வைத்து நல்ல வருமானத்தை பார்த்தவங்க, இவங்களை அடிக்கிறாங்க, இவங்களை சட்டையெல்லாம் கிழிச்சு போடுறாங்க. சரியான அடி, அநேக அடிகள்னு போட்டிருக்கு, சரியாய் அடித்து நேரம் கொண்டு போய் ஜெயிலே போட்டான். இந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் எடுபடுதாங்க, கொண்டு போய் ஜெயில போட்டான், அடித்து தொழுமரத்தில் போய் கட்டி போட்டார். இந்த பவுலும் சீலாவும் செய்த தப்பு என்ன? இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் நம்ம என்ன நினைப்போம்? நான் எந்த தப்பு பண்ணல, எனக்கு ஏன் இந்த நிலைமை? நம்ம சொல்றோம்ல, நான் எந்த தப்பு பண்ணல, ஏன் என் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை? நான் எந்த தப்பு பண்ணல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை? நான் எந்த தப்பு பண்ணல, எனக்கு ஏன் இது நடக்குது? நான் கரெக்டா தானே இருக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் இது நடக்குது? நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போனது போல் நம்ம நினைக்கிறோம். பவுலுக்கும் சீலாவுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா எந்த தப்பும் பண்ணல, ஆனால் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டார்கள், சிறையிலே கொண்டு போய் போடப்பட்டார்கள். ஏ, இது தோல்வியா? தோல்வி இல்லை. இதைத்தான் பவுல் தைரியமா சொல்றார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்கப்பள். எல்லா இடங்களிலேயும், அது ரோடா இருக்கட்டும், கடற்கரை ஓரமா இருக்கட்டும், ஜெயிலா இருக்கட்டும், லீதியால் வீடா இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும், எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எல்லா இடத்திலையும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுறார். அவர் லைஃப் நடந்தது என்ன? ஒரு தப்பும் செய்யாமல் சிறைச்சாலையில் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு அடிக்கப்பட்டு உள்ளே தள்ளப்பட்டிருக்கிறார். அப்ப இது தோல்வியா? பவுல் சொல்றார், தோல்வி கிடையாது, எனக்கு தோல்வியே கிடையாது. அப்படியானால் இந்த நடந்த சம்பவங்களுக்கு என்ன பதில்? இப்படி எல்லாம் நடந்துருச்சே, இதுக்கு என்ன சொல்றது? தோல்வி கிடையாது. இன்னைக்கு உடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு குறைவு, ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குது, தோல்வி அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, நீங்கள் தோற்கவில்லை, நீங்கள் தோற்கவில்லை. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு, ஒரு பெரிய திட்டத்தோடு உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எதை செய்தாலும் அதில் ஒரு பெரிய நல்ல நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் எதை செய்தாலும் அதில் ஒரு நல்ல திட்டம் இருக்கிறது. லாபமானாலும் அதில் நல்ல நோக்கம் இருக்கிறது, நஷ்டமானாலும் அதில் நல்ல நோக்கம் இருக்கிறது, வாழ்வு இருந்தாலும் அதில் நல்ல நோக்கம் இருக்கிறது, ஒரு தாழ்வு வந்தாலும் அதில் நல்ல நோக்கம் இருக்கிறது, உயர்வு வந்தாலும் அதில் நல்ல நோக்கம் இருக்கிறது, தாழ்வு வந்தாலும் அதில் நல்ல நோக்கம் இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் ஒரு நல்ல நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்க செய்யறதெல்லாம் வாய்த்தாலும் நல்ல நோக்கம் இருக்கிறது. நீங்க செய்யறது சில விஷயம் வாய்க்காமல் போனாலும் கர்த்தருடைய நல்ல நோக்கம் இருக்கிறது. அப்ப ஏன் இது நடந்தது? அதுக்கு பிறகுதான் விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்படி தொழு மரத்திலே மாட்டி வச்சிட்டாங்க. அடுத்தது என்ன நடக்குது? 25
நடுராத்திரியிலே
பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி
தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள்.
நடுராத்திரியாச்சு. சாயங்காலமே ஜெபிக்க போனவங்க கடைசியில பிரச்சனையில மாட்டி கடைசியில வந்து ஜெயில வந்தாச்சு. ஜெயில காலெல்லாம் கட்டி போடப்பட்ட நிலைமையிலே இருக்கிறாங்க. டைம் போயிட்டே இருக்குது. நடுராத்திரி ஆச்சு. இவங்க ஸ்டடி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சாயங்காலம் நம்முடைய பிரேயர் டைம் மிஸ் ஆகி போச்சு. வழக்கமா நம்ம ஜெபிக்க போனோம், கடைசியில் இன்னைக்கு இந்த பிசாசை தோர்த்து போய் கடைசியில் நம்ம ஜெப வாழ்க்கை சாயங்காலம் மிஸ் பண்ணிட்டோமே, ஜெபிக்காம போயிட்டோமே. அதனால என்ன, இப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா என்ன? பாருங்க, அவங்களுடைய ஜெப வாழ்க்கைன்றது எப்படி ஒரு கரெக்டா சென்சிதான் பாருங்க. சந்தோஷமா இருந்தாலும் போய் ஜெபிச்சாங்க. அடிக்கப்பட்டு பொய் கூட்டம் சாட்டப்பட்டு ஜெயிலதெல்லாம் அங்கேயும் ஜெபம் தான் பண்ண. ஜெப வாழ்க்கையின் அர்ப்பணிப்பு உங்களை வெற்றி உள்ளவர்களாய் மாத்துறதுக்கு இதெல்லாம் ஃபவுண்டேஷன்ஸ். ஜெப வாழ்க்கையில ஒரு அர்ப்பணிப்பு. சந்தோஷமாயிருந்தாலும் ஜெபம். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தாலும் என்னத்த ஆண்டவர் பண்ணிட்டாரு, அது இல்ல, ஜெபம் அங்கே ஜெபம். இந்த ஜெபம் புலம்பல் ஜெபம் கிடையாது. என்ன ஆண்டவரே ஜெபம், நம்ம எத்தனையோ ஜெபம் பண்ணுவோம். என்ன ஆண்டவரே, எப்படி உங்களை மாட்டி விட்டுட்டீர், இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணாங்க, நாங்க எங்களை கொண்டு வந்து இப்படி உள்ள மாட்டி விட்டுட்டீரே, நீங்க உங்களுக்கு கண் இல்லையா, உங்களுக்கு காது இல்லையா, கவனிக்க மாட்டீரா, தடுக்க மாட்டீரா, ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணீங்க சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணுறோம். நம்ம இதையும் ஜெபம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்படி எல்லாம் 1000 கேள்வி கேட்டு 1000 புலம்பிட்டு ஆண்டவரை நோக்கி நான் உபத்திரவத்தில் நான் ஜெபம் பண்ணுறோம். இது இல்ல ஜெபம். இவங்களுடைய ஜெபத்துடைய லெவல், ஜெபத்துடைய விதம் எப்படி இருந்ததுன்றதுக்கு கூடவே ஒரு வார்த்தை போட்டிருக்கு. ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அப்போ இது புலம்பலின் ஜெபம் அல்ல, பிரேயர் ஆஃப் பிரேசிங். ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்களை குறித்து இப்பொழுது பொய் கூட்டம் சாட்டப்பட்டு எங்களை இந்த ஜெயில கொண்டு வந்து தள்ளிவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து எங்களை அநேக அடிகள் அடிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்பொழுது எங்கள் கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்டு இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா அழகான சர்வீஸ் நடக்குது. ஓபனா சொல்லப்போன ஒரு சர்வீஸ் நடக்குது. காலையில் எழுந்து நம்ம என்ன செய்யறோம், சர்வீஸ் வந்தனே ஜெபம் பண்றோம். அப்புறம் என்ன செய்யறோம், பாட்டு பாடுறோம். இப்ப சிங்கிங் செஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஜெபம் பண்ணியாச்சு, துதிச்சாச்சு, பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டு பாடுறாங்க. எல்லாரும் காவலில் இருக்கிற எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன இவங்க அடிபட்டு இப்படி அடிக்கப்பட்டவங்க கடைசியில் வந்து இப்படி சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்களே. அந்த ஜெயில எத்தனையோ கைதிகள் இருக்கிறாங்க, அத்தனை பேருடைய அட்டென்ஷன் உங்களுக்கு நேரம் திரும்பிடுச்சு. காவலில் இருந்தவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நான் ஒண்ணு சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஜெபம் என்று ஒன்னு இருக்குமானால் நீங்க பேசினாலும் ஜனங்க கவனிப்பாங்க, நீங்க பாடினாலும் ஜனங்க கவனிப்பாங்க, என்ன செஞ்சாலும் ஜனங்க 4 திரும்பி பார்ப்பாங்க. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். பேசினா கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறக்கிறார். பாட்டு பாடினா ஜெயில் இருக்கிற அத்தனை பேருடைய கவனம் உங்களுக்கு நேரம் திரும்பிடுச்சு. எல்லாம் பாக்குறாங்க. அத்தனை கைதிகளுடைய கவனமும் இவங்க மேல திரும்பிடுச்சு. என்ன இவங்க பாட்டு பாடுறாங்க? பேசினாலும் ஜனங்க கவனிக்கிறாங்க, பாடினாலும் ஜனங்க கவனிக்கிறாங்க. எல்லாரும் இந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன பாட்டு, இவ்வளவு அழகா பாடுறாங்களே. அந்த பாட்டுக்குள்ள மட்டுமல்ல, அதற்குள் இருந்த ஒரு அபிஷேகம் அத்தனை பேரையும் அப்படியே கட்டி போட்டு விட்டது. அவர் மேல் இருந்த அபிஷேகம் இந்த பாடல் வழியாக வெளிப்பட்ட அந்த அத்தனை கைதிகளையும் அப்படியே கட்டி போட்டுருச்சு. அதுதான் அபிஷேகம். அவங்க அத்தனை பேரையும் அப்படியே கட்டி போட்டு அந்த அபிஷேகத்தோடு பாடினாங்க. எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு யாரும் எதிர்பார்க்காமல் ஒன்று நடந்துச்சு. தேவனாகி கர்த்தர் அங்க இறங்கினார். அந்த சிறைச்சாலைக்குள் கர்த்தர் மகிமையாக இறங்கினார். அவர் இறங்கின உடனே பூமி அதிர்ந்தது. சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது. கட்டுகள் எல்லாம் கலந்து போயிற்று. இதுதான் பூமி எதிர்ச்சி. ஆண்டவர் கொடுக்கிற பூமி எதிர்ச்சி. நேபாளத்தில் நடந்தது போல அது அழிவு. ஆனா இங்க யாருக்கும் ஒன்னும் நடக்கல. அஸ்திபாரமே ஆடுது, ஆனா கட்டடத்துல ஒரு கிராக் கூட விழுது. எப்படி இருக்கு பாத்தீங்களா? சிறைச்சாலையின் அஸ்திபாரமே அசைஞ்சது, கதவு மட்டும்தான் திறந்துச்சு, கட்டி போட்டது சங்கிலி மட்டும்தான் இருந்துச்சு. பில்டிங்கு எந்த சேதாரம் வரல. ஏன்னா உள்ள தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க, உள்ள வர்ஷிப் நடக்குது. ஹல்லேலூயா! உள்ள ஒரு வர்ஷிப் நடந்துட்டு இருக்கு, எந்த சேதாரம் வராது. வர்ஷிப் பண்ற நபர் இருக்கும்பொழுது அந்த இடத்துல எந்த சேதமும் வராது. வர்ஷிப் நடந்துட்டு இருக்கு, ஜெபம் முடிஞ்சாச்சு, இப்ப பாட்டு செஷன் நடந்துட்டு இருக்கு, அந்த இடத்துக்கு எந்த சேதம் வரல. அடுத்தபடியாக இவர் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அசையுது, பூமி அசையுது, சிறைச்சால் அஸ்திபாரம் அசையுது, கதவுகள் திறக்குது, கட்டுகள் கலந்து போச்சு. சிறைச்சாலைக்காரன் தூங்கிட்டு இருந்த முடிச்சுட்டு பாக்குறான், என்ன நடக்குது, என்னாச்சு, எல்லா கதவும் திறந்துருக்குது. நினைச்சான் எல்லாருமே ஓடி போயிட்டு இருப்பாங்க, நம்ம அரசாங்கம் நம்மளே திறந்து கதவு திறந்து விட்டுட்டோம்னு சொல்லி நம்மள டார்ச்சர் பண்ணிடுவாங்க, பேசாம நம்ம சூசைட் பண்ணிக்கலாம், கத்தி எடுத்து தன்னை குத்தி கொள்ள பாக்கிறான். அப்ப பவுல் சொல்றாரு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம். நான் இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பவுலும் சீலாவும் தான் இங்க தேவ பிள்ளைகள், மற்றவங்க எல்லாம் திருடங்க, கொள்ளக்காரங்க, ஏமாத்துக்காரங்க, கைதிகள், அவங்க எல்லாம் கிரிமினல்ஸ். ஆனா ஒருத்தருமே ஓடல. பவுல் சொல்றாரு, நாங்க எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம், நாங்க ரெண்டு பேரும் தான் இங்க இருக்கிறோம், மத்தவங்க ஓடி போயிட்டாருன்னு சொல்லல, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம். இந்த பாட்டை கேட்டு இந்த அபிஷேகத்திலே ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு ஜெயில் கதவு திறந்தால் ஓடி போன எண்ணமே வரல. அதுதான் அபிஷேகம். கதவெல்லாம் திறந்துருச்சு, கட்டுகள் கலந்து போச்சு, இந்த பாட்டு, இந்த அபிஷேகம், இந்த வர்ஷிப் அந்த ஜனங்கள் அப்படியே கட்டி போட்டுருச்சு. சங்கிலியிலே கட்டப்பட்டவர்கள் இப்பொழுது அபிஷேகத்திலே கட்டப்பட்டு விட்டார்கள். சங்கிலி கலந்தாலே உங்களால் ஓட முடியல, அபிஷேகம் கட்டி போட்டுருச்சு. ஒருத்தருக்கு இந்த பாட்டை விட்டுட்டு ஓடுறதுக்கு மனசு வரல, கதவு திறந்தது கூட கவனிக்க மாட்டேங்கிறாங்க, கட்டுகள் கலந்து போச்சு, ஆனாலும் இந்த பாட்டையும் இந்த அபிஷேகத்தையும் விட்டு அவனால் வெளியில ஓட முடியல, அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க அத்தனை பேரும். அதுதான் அபிஷேகம். அந்த அபிஷேகத்துல அப்படியே நடந்திருக்குது, எல்லாம் நடந்திருக்குது. சிறைச்சாலைக்காரன் பாக்குறான், நடக்கிறதெல்லாம் பார்த்தான், ஓடி வந்து தமால் அவங்க காலில் விழுந்தான். வாசிக்கல, அடுத்த வசனத்தை வாசிக்கிறான், 29வது வசனம்.
அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து,
பவுலுக்கும் சீலாவுக்கும் கால விழுந்தான், வந்து முன்பாக விழுந்து
அவர்களை வெளியே அழைத்து வந்து,
ஆண்டவர் மாறே
ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான்,
ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான்.
அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி,
அப்பொழுது
நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி,
அவனுக்கும்
அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள்.
இப்ப மெசேஜ் டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பிரேயர் முடிஞ்சது, அப்புறம் பாட்டு முடிஞ்சது, இப்ப மெசேஜ். இதான் சர்வீஸ். ஜெயிலுக்குள்ள சர்வீஸ் நடந்துட்டு இருக்குது. இப்போ அவன் காலில் விழுந்து கேக்குறான், மெசேஜ் கொடுங்க எங்களுக்கு, பாட்டு பாண்டிங்க, பிரைசிங் எல்லாம் பண்ணீங்க, அடுத்து மெசேஜ் எனக்கு வேணும், ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுறது நான் என்ன செய்ய வேண்டும். அவன் ஓடி வந்து மெசேஜ் கேக்குறான். உடனே மெசேஜ் கொடுக்கிற பவுல், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர். மெசேஜ் கொடுத்தாச்சு. மெசேஜ் கொடுத்த உடனே ஆல்டர் கால் கொடுத்தாச்சு. அவனும் அவன் வீட்டார் எல்லாரும் வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுத்தாங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம், 33.
மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே
அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய்
அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றாங்க.
பேப்டிசம் சர்வீஸும் நடத்தியாச்சு, ரைசிங் பண்ணியாச்சு, பாட்டு பாடியாச்சு, மெசேஜ் கொடுத்தாச்சு, ஆல்டர் கால் கொடுத்தாச்சு, பேப்டிசமும் கொடுத்தாச்சு, மொத்த சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. எங்க? ஜெயில்ல. இப்ப சொல்லுங்க, இத்தனை காரியங்கள் இவ்வளவு நடந்திருக்கும் பொழுது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டது தோல்வியா வெற்றியா? கிராண்ட் சக்சஸ், டோட்டல் சக்சஸ். இந்த சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் அத்தனை பேரும் அன்னைக்கு ராத்திரியே ஞானஸ்நானம் கூட பெற்றுட்டான். அதுக்கு அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாரு, 34 வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய்
அவர்களுக்கு
போஜனம் கொடுத்து
தன்
வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான்
வீட்டுக்கே கூட்டிட்டு போய் அவங்களுக்கு விருந்து வச்சிட்டான். ஆக்சுவலா இது வந்து அவுட் ஆஃப் ரூல். ஒரு கைதிய வந்து ஒரு வாட நேர வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. அதுக்கு அடுத்த வசனம் பின்னாடி டைம் இல்ல படிக்கிறதுக்கு, வீட்டில் பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் டே தான் அவங்களுக்கு ரிலீஸ் ஆர்டர் வருது. காலையில தான் அவங்களை ரிலீஸ் பண்றதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர் வருது. இன்னும் அவங்க ரிலீஸே ஆகல. ஆனா ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்கள இவனே பர்சனலா கூட்டிட்டு போய் வீட்டுக்கு போய் நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டான். கூட்டிட்டு வந்து மறுபடியும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். ரிலீஸ் ஆர்டர் வரல இன்னும். புரியுதுல, ரூல்ஸுக்கு அகைன்ஸ்ட் காரியம் நடக்குது. எவ்வளவு பெரிய ஒரு வெற்றி! கொஞ்சம் யோசிச்சு பார்க்க, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு சில நேரத்தில் சில பாதைகளுக்குள்ள, இடுக்கமான பாதையிலே, நெருக்கமான பாதையிலே, குறைவான பாதையிலே, நீங்கள் விரும்பாத பாதையிலே சில சூழ்நிலைகளை அழைத்துக் கொண்டு போவார். அந்த சூழ்நிலையிலே நீங்கள் முறுமுறுத்து சோர்ந்து போய் ஜெபிக்கிறதை விட்டு, கர்த்தரை விட்டு, கர்த்தரை தேடுகிறதை விட்டு நீங்கள் போய்விடுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பெரிய வெற்றி ஆகிய தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் போயிடும். ஆண்டவர் எதை செய்தாலும் அது சரியானது, எப்படி நடத்தினாலும் அது சரியானது, எந்த விதத்திலே கொண்டு போனாலும் அது சரியானது. எல்லாவற்றிலேயும் முடிவை கர்த்தர் சம்பூரணமான ஒரு ஆசீர்வாதமான முடிவை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால ரோமருக்கு எழுதிய நிறுவம் 8:28 வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை சேதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாமே நல்லதுக்கு நடக்குது. நம்ம வாழ்க்கையில் எதுவுமே தோல்வி கிடையாது, எல்லாம் நன்மை சேதுவாய் நடக்கிறது. எல்லாமே நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு வெற்றியின் பாதையை தான் வச்சிருக்கிறார். என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களோ அன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றி. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலே எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதனால் உங்க வாழ்க்கையில் நீங்க விரும்புகிறது நடக்கல நினைக்காதீங்க. தொடர்ந்து ஆண்டவர் மகிமைப்படுத்து, தொடர்ந்து கர்த்தரை துதி, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த கசப்பான அனுபவங்கள், வேதனையான சூழ்நிலைகள், அதை குடிச்சு சோர்ந்து போய் நிக்காதீங்க. நல்லா துதிங்க, மகிமைப்படுத்துங்க, பாடுங்க, மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் அதன் முடிவை மிகப்பெரிய ஒரு வெற்றியாய் கொண்டு வந்து நிறுத்துவார். அப்ப சொல்லுவீங்க, இது நடந்தது எனக்கு எவ்வளவு நல்லதுன்னு சொல்லுவீங்க. இந்த பிரச்சனை எனக்கு வந்தது எவ்வளவு நல்லது, இந்த சூழ்நிலையில் நான் கடந்து போனது எனக்கு எவ்வளவு நல்லது. ஆண்டவர் நமக்கு வெற்றியை வச்சிருக்கிறார். தோல்வியே கிடையாது, நான் கேரண்டியா சொல்றேன். தேவ பிள்ளைகளுக்கு தோல்வின்றது நம்முடைய அகராதியிலே கிடையாது, கிடையவே கிடையாது. எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடத்திலேயும் வெற்றி. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்கப்படி எல்லா இடங்களிலேயும் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு பழையவைகள் ஒழிந்து போச்சு. என்ன படத்து? பழைய தோல்விகள் உங்களுக்கு ஒழிஞ்சிருச்சு. கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு இனி தோல்வியே கிடையாது, எல்லாமே வெற்றி தான். ஆமேன். எல்லாமே வெற்றி தான். இதை விசுவாசியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரோடு நெருங்கி வாழுங்க. ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் வெற்றியை பார்த்துக் கொண்டே இருப்பீர்கள். ஜெபிக்கலாம். தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் ஒரு மகிமையான வாழ்க்கைக்குள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புதிய சிருஷ்டி. பழையவைகள் ஒழிந்து போய் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு சொன்ன பழையவைகள் என்பது என்ன? பழைய தோல்விகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என்ன புதுசாச்சு? புதிய வெற்றிகள் நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது. புதிய வெற்றி, புதிய வெற்றி. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வெற்றி மயமாகவே இருக்கும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. தோல்வி என்பது இல்லை, தோல்வி என்பது இல்லை. எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் வெற்றி. கர்த்தரை பார்த்து சொன்னுங்க, ஆண்டவரே எனக்கு எப்பொழுதும் நீங்க வெற்றியை வச்சிருக்கிறீங்க, எல்லா இடத்திலையும் நான் எனக்கு வெற்றியை வச்சிருக்கிறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அது யாருக்கு தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளையாக நீங்கள் மாறி இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கணும். கிறிஸ்துவை விட்டு வெளியில போனீங்கன்னா தோல்வி வந்துடும், ஆனா கிறிஸ்துவுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா தோல்வி என்பதே கிடையாது. கிறிஸ்துவை விட்டு கொஞ்சம் நீங்க வெளியில போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில தோல்வி வரும், ஆனா கிறிஸ்துவுக்குள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தோல்வியே கிடையாது. இப்ப நீங்க செலக்ட் பண்ணிக்கீங்க, வெற்றியுள்ள வாழ்க்கையா அல்லது தோல்வி நிறைந்த வாழ்க்கையா? நீங்க செலக்ட் பண்ணணும், கிறிஸ்துவுக்கு உள்ளையா அல்லது கிறிஸ்துவுக்கு வெளியிலையா, அதை செலக்ட் பண்ணணும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடத்திலையும் வெற்றி. கிறிஸ்து இல்லாவிட்டால் வாழ்க்கையில ஏராளமான தோல்விகள் வரும். தேவ பிள்ளையே, இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு காரியம், கிறிஸ்துவுக்குள் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவை விட்டு கொஞ்சமும் வெளியில வராது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. கிறிஸ்துவுக்குள் அந்த அன்பிலே நிலைச்சிருந்தால் எப்பொழுதும் ஜெயம். கிறிஸ்துவை விட்டு வெளியில போனாதான் நமக்கு தோல்வி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது என்ன? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிவதுதான் தோல்வி. அங்கதான் தோல்வியை ஆரம்பிக்கும். ஆனா அந்த அன்புக்குள்ள நீங்க உங்களை காத்து கொண்டீங்கன்னா தோல்வியே கிடையாது. ஆண்டவரை பார்த்தாப்பா, உங்களுடைய அன்புல நான் எப்பொழுதும் நான் நிலைச்சிருந்து நான் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் உடைய சித்தம். அதற்கு எனக்கு நீங்க கடைசி வரைக்கும் எனக்கு உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு நீங்க வெற்றியை நியமிச்சு வச்சிருக்கிறீங்க. எப்பொழுதும் எனக்கு வெற்றி, எல்லா இடத்திலையும் எனக்கு வெற்றி. நான் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் இருந்து எப்பொழுதும் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்க போகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்குள்ளாக என் வாழ்க்கையை நான் எப்பொழுதும் காத்துக்கொண்டு எப்பொழுதும் நான் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்க போகிறேன். அதற்காகத்தான் என்னை நீங்க அழைத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்குள் வாழ்கிற எனக்கு தோல்வி என்பதே இல்லை. நான் எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் எல்லா நேரத்திலும் உங்களுக்குள்ளாக வாழ்ந்து எந்த நேரத்திலும் நான் வெற்றி சிறந்து கொண்டே இருக்க போகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின் மூலமா எனக்குள் விசுவாசத்தை கட்டி எழுப்பினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கை இந்த வார்த்தைகளின் மூலமா எனக்குள் ஒரு புதிய தரிசனத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் மூலமா எது வெற்றி தோல்வி என்பதை காட்டி கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமா என் வாழ்க்கையிலே வெற்றியின் வழிகளை எனக்கு கற்றுக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சபையார் எல்லாருக்கும், இந்த வார்த்தைகளை இனி வருகிற நாட்களில் கேட்க போகிறவர்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாகவே வெற்றி வாழ்க்கையை சொந்தமாக்கி தொடர்ந்து நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆமென்றும் ஆமென்றும் நிறைவேறுவதாக ஆசீர்வதிங்க. காத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல